ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. தயவு செய்து என்னோடு கூட 1 கொரிந்தியர் நிருபம் 12:13 வசனத்தை தயவு செய்து வாசிங்க.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தயவு செய்து ஒருவரை கண்களை மூடி நாங்கள் இந்த தேவனுடைய அற்புதமான இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து தேவரீர் உங்களுடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாட்களிலே நிற்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, அதிலே நாங்கள் வரவும் உங்களை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு தந்திருக்கிறதான அந்த பெலத்துக்காய் நன்றி சுவாமி. தேவரீர் இன்னும் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதை உள்வாங்கி உங்களுக்கு ஏற்ற அந்த சிந்தனைகளோடு கூட அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த மற்றவர்களுக்கு அதை பிரயோஜனப்படுத்த தேவரீர் இந்த சத்திய வார்த்தைகளினாலே எங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் திருவசனத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்தும் நடத்துங்க. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னொரு தடவை அதை வாசிங்க.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்.
ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இதில் இருக்கிற உங்களிலே அநேகம் பேர் இந்த திருமுழுக்கு என்று சொல்லப்படுகிற இந்த ஞானஸ்தானத்தை எடுத்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன். யாரா இருந்தாலும், எடுத்தவர்களா இருந்தாலும் சரி, எடுக்க போகிறவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் இதிலே கவனிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஞானஸ்தானம் என்பது பாவங்களை கழுவுகிறது என்கிற அந்த அறிவு எனக்கும் உங்களுக்கும் மிகவும் உண்டு இல்லையா? அதை விளங்கிக் கொள்ளுங்க. பாவங்களை அறிகிற, பாவங்களிலிருந்து விடுதலையாகிற ஒரு காரியம் என்பதன் நிமித்தமே நானும் நீங்களும் அந்த திருமுழுக்குக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லையா? அநேக நேரங்களிலே இதை பற்றித்தான் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாங்கள் ஒரு காரியத்தை, வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை கொஞ்சம் கவனிக்கும்படியாக. ஏனென்றால் ஞானஸ்தானம் எடுத்தும் நாங்கள் அதை எடுத்ததனுடைய அந்த அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளாதபடிக்கோ அல்லது அது எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்காதபடிக்கோ பயனளிக்காதபடிக்கோ வெறுமையாய் போனால் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்களாகவே நாங்கள் இருப்போம். பேருக்கு நாங்கள் உலகத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் என்று பேர் இல்லையா? அது வெறும் திருவிருந்தில பங்கு கொள்றதுக்கு எங்களை தகுதியாக்குறது அல்ல. அதுக்காக மாத்திரம் அது கொடுக்கப்படுகிறது அல்ல. அதற்குள்ளே மறைந்திருக்கிற காரியங்களை நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வப்போது வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த வேத வசனம் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார் எபிரேயர்ல சொன்னபோது சொன்னபடியே காலங்காலமாய் மறைக்கப்பட்டிருந்த சத்தியங்களை தேவ ஆவியினாலே ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். அந்த திருவுளம் பற்றுகிறான்டா என்ன தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற அந்த இரக்கம், அவருடைய வெளிப்பாடுகள், எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற மகா பெரிய இரக்கம், ஒன்றுமே அறியாத மாதிரி எல்லாரும் செய்கிறதுக்கு பின்னாலேயே நாங்களும் போகாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனித்துவமாகவே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காரியங்களை விளங்கப்படுத்துகிறார். இந்த இடத்திலே நான் உங்களோட இந்த வசனத்திலும் கவனிக்க வேண்டிய பகுதி என்னென்றால் கடைசி பகுதி தான். கடைசி பகுதி என்ன சொல்றேன் சொன்னால், எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு, இந்த வார்த்தை முடியவில்லை, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அங்கே ஒரு காரியம் நடக்கிறது, எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். விளங்கிக் கொள்ளுங்க, எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சபடிக்கு ஞானஸ்தானம் என்பது வெளிப்புறமான ஒரு சுத்திகரிப்பாக இருக்கிறது. சரீரத்திலே தண்ணிக்குள்ள போகும்போது ஒரு சுத்திகரிப்பா இருக்கிறது முதல்ல இல்லையா? ஆனால் அதுவோ சாதாரணமாக நாங்கள் வேத வசனத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, பழைய வாழ்க்கைக்கு அடக்கம் பண்ணப்பட்டு புதிதாக ஒரு சிருஷ்டியாக அந்த தண்ணீரிலிருந்து வெளியில வருகிறது, ஒரு பிறப்பாக அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொல்லிச்சினால், அப்படி நாங்கள் செய்யப்பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டோமாம், ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இதைத்தான் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப வேண்டும், தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். ஞானஸ்தானத்துக்குள்ளாலே உங்களை ஒப்புக் கொடுக்கப்பட்ட நீங்கள், நீங்கள் உங்களுடைய தாகங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா ஞானஸ்தானத்தினாலே? இல்லையா? ஞானஸ்தானம்ன்றது என்ன? அந்த பேரை பாருங்க, ஒரு அறிவு பூர்ந்ததாக இருக்கிறது அந்த ஸ்நானம். சாதாரணமாக நீங்கள் குளிக்கிறது சரீரத்தினுடைய அழுக்குகளை போக்கலாம், ஆனால் அந்த ஸ்தானமோ ஆத்மாவினுடைய அழுக்குகளை போக்குறதா இருக்கிறது. ஆக ஞானஸ்தானம் என்ன செய்கிறதாம், தாகம் தீர்க்கிறது. ஆவிக்குள்ளான ஒரு தாகம் தீர்க்கப்படுகிறது. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு தாகங்களை எல்லாம் தீர்க்கிறார் ஆண்டவர். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் அதே பழைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே தாகம் தீர்க்கப்படவில்லை. ஆக நாங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், வெறுமையாக தனியா தண்ணியால மட்டும் கழுவப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமுமே இல்லை. சாதாரணமாக அந்த நீதிக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அது ஒரு தேவ நீதி. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நடப்பிக்கிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவ நீதிக்கு பரிசாகத்தான் அந்த தாகம் அங்கே தீர்க்கப்படுகிறது. தாகங்கள் மனுஷனுக்குள்ளே அநேகம், தனியாத தாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அடங்காதது இல்லையா. உலகத்தில் அநேக தாகங்கள் இருக்கிறது, அது அநேக பலிகளை கேட்கிறது இல்லையா, இல்லையா. ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரத்தம் காணாட்டி அது அடங்காது. ஊர்ல பலி கொடுக்க சொல்லுவாங்க, அது ரத்தம் கண்டாதான் நிக்கும். அது வரைக்கும் அது யார் ரத்தமா இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் ஒரு ரத்தம் உண்டு காணணும், ரத்தம் வரணும், ரத்தம் வந்து ஓடினாத்தான் அதுக்கு திருப்தி. அது யார் ரத்தமா இருந்தாலும் சீதா, நீங்களே உங்களுக்குள்ள அடிச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாகங்கள் இருக்கு. சிலருக்கு சாமான் வாங்கி போடுற தாகம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதனால பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ தெரியாது, வீடை முழுக்க சாமானாலும் நிறைச்சிருவோம், அப்பதான் நித்திரவர். அது பாவிக்கிறாங்களோ இல்லையோ, அதான் தமாசா ஒன்று சொல்லுவாங்க, உடுப்பு மலிவா போட்டிருந்தது வாங்கினு சொல்லி. அப்ப புருஷன் கேட்டாராம், சரி நீங்க பொம்பளை மனைவி கேட்டதான் நினைச்சுக்கொள்ளுங்க, எதுக்கு இந்த உடுப்பு, அளவில்லாத உடுப்புண்டு இல்ல, மலிவா போட்டிருந்தா அதான் வாங்கினு சொல்லி. ஆக காரணம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, மலிவாக இருக்கிறது நிமித்தம் வாங்குறது. இதெல்லாம் ஒருவித தாகங்கள், டாய்ச்சில சொல்லுவாங்க சூஹ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. உந்துதல், அதை கண்டடையும் வரைக்கும், அதை தன்னதாக்கிக் கொள்ளும் வரைக்கும், அதை தன் வசப்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் அந்த ஓட்டம் முடியாது, தாகம். சரியா? தண்ணீர்களை பற்றி சொல்லிக்க எசேக்கியல் புஸ்தகத்தில் ஒரு இடம் வருது, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அந்த தண்ணீருக்கு என்ன பேர் தெரியுமா? இல்ல இல்ல, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்கே ஒரு தண்ணீர் சொல்லப்படுகிறது, சண்டை மூட்டுதலின் தண்ணீர். ஆக அங்க தண்ணி எடுக்க போனாலே சண்டை வந்துடும், அது எப்படி வருதுன்னு தெரியாது. அந்த அந்த தண்ணீருக்கு என்ன பேரா, கசந்த மாறா, மாறா கசக்கிறபடினால மாறா என்று சொல்லி அந்த தண்ணிக்கு பேர் வச்சாங்க. எசேக்கியல் ஒரு சண்டை ஒரு கடைசி பகுதியில் வரும், அதுக்கு பேர் சண்டை மூட்டுதலின் தண்ணீர். அந்த இடத்துக்கு குடத்தை கொண்டு போனாலும் சரி, என்னத்தை கொண்டு போனாலும் சரி, சண்டை தானா வந்துடும். சரியா? அந்த மாதிரி அதுக்கு தண்டையை மூட்டி விட்டாதான் அந்த தண்ணீருக்கு ஒரு நிம்மதி பொருளாக்கு. அந்த மாதிரி மனுஷனுக்கு தாகங்கள் அநேகம். இந்த உலகத்தினுடைய இந்த தாகங்கள் எல்லாம் அடக்கப்படுகிற ஒரு இடம்தான் ஞானஸ்தானம் என்கிற அந்த திருமுழுக்கு. இந்துவா இருக்கிறவன கிறிஸ்தவனா மாத்திரதா இல்ல, முஸ்லீமா இருக்கிறவன கிறிஸ்தவ மாத்திர ஒரு சடங்கு இல்ல இல்லையா? நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. தேவனுக்கு ஏற்ற பிரகாரம் மனுஷன் வாழும்படிக்கு அவனுடைய ஆத்மாவை செம்மை செய்கிற ஒரு இடம்தான் திருமுழுக்கு. திருமுழுக்கு எடுத்த பிறகும் அப்படியான அந்த தாகங்கள் அடங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஆவியானவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு இடத்துல இல்லை என்றுதான் அர்த்தம். அநேகம் பேர் தனக்குள்ள ஆவி இருக்குது, பரிசுத்தாவியா இருக்கிறதுக்கு எப்படியோ எல்லாம் உதாரணங்களாய் காட்டிக் கொள்கிறார்கள். ஆனா நான் சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா இல்லையா? உலகம் மாதிரி ஒரு தேடுதல் உங்களுடைய இருதயத்தில் உங்களை உந்தி கொண்டுமே இருக்கும் என்று சொன்னால் உங்களிடத்திலே தேவ ஆவியானவருடைய கிரியை இல்லை என்றுதான் அர்த்தம். தயவு செய்து நீங்க உங்களையே சோதித்துக் கொள்ளுங்க, அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு ரெண்டு மூன்று காரியங்களை உங்களோட உதாரணமாக நான் உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். அநேக உதாரணங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு தேவையான காரியங்களை உங்களோட நான் நேர காரணமாக கூட உங்களோட பேசி ஒரு சில விஷயங்களை மனதிலே பதிய வைக்கிறது பதிய பதிந்தால் நல்லா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது ஆகாரினுடைய தாகம். ஆகாரினுடைய தாகம் முதலாவது தடவை ஆகார் வந்து சாராளை விட்டு ஓடி போகும்போது அவளுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தான் ஓடி போகிறாள். அவளுடைய சுய முடிவின் பேர்ல தான் முதலாவது அவள் ஓடி போகிறாள். நீங்க அதை மனதில் கொள்ள வேண்டும். அவளுக்கு சாராளுக்கு கீழே தன்னை அவளுடைய அடிமையாக இருக்க விருப்பமில்லை இல்லையா? அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஆகார் வந்து என்ன செய்யறாளாம், நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். ஏன்னா இவளுக்கு அந்த குழந்தை தங்கினதுனாலே சாராளை அற்பமாக எண்ணினதுனாலே அவள் இவளை கொடுமையாக நடத்த இவளுக்கு அது தாங்க முடியாம போய் விட்டுட்டு ஓடுறாள். ஓடி போய் ஒரு துறவண்டையில இருக்கும்போது அங்கே தேவன் வந்து வனாந்தரத்திலே ஆண்டவர் சந்தித்து அவளுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி அவளுடைய சூழ்நிலையை சொல்லி அவளை மறுபடியும் போய் சாராளோடே ஆபிரகாமோடே இருக்கும்படிக்கு திருப்பி அனுப்புகிறார். உடனே அவள் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு இதனைக்கு நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகார் வந்து எகிப்திய பெண் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவருக்கு ஒரு உன்னதமான ஒரு பேரையும் கொடுத்து என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி இல்லையா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்து கீழ்ப்படிந்திருந்தாள். இப்ப இரண்டாவது பகுதியில் தான் நாங்கள் இதை கவனிக்க போறோம். ஆதியாம புஸ்தகத்திலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் 21வது அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்க. தயவுசெய்து 14-16 வரைக்கும் வாசிங்க.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து புள்ளியையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் புள்ளியை ஒரு செடியின் கீழ் விட்டு புள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள்.
தேவன் போதுல பாருங்க, ஆண்டவர் ஆகாரை அனுப்பிவிட சொல்லும் போது ஆபிரகாமுக்கு அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. பிள்ளையோட போக வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவளை அனுப்பித்தால் ஆக வேண்டும், ஈசாக்கின் இடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லி அவர் சொன்னபோது ஆபிரகாம் எப்படியும் தேசங்களிலே எல்லாம் சுற்றி வந்த ஒருவர், தன்னுடைய சுய தேசத்தை விட்டு இல்லையா அவர் ஒரு பரதேசியாய் வந்த ஒருவர். அவருக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா எவ்வளவு தண்ணீர் தேவை, எவ்வளவு அப்பம் தேவை என்றெல்லாம் அவருக்கு தெரியும். இதை தவிர ஆகார் சுமக்கிறதுக்கு அளவான அளவு தண்ணி தான், அதையும் அவர் யோசிச்சு தான் அங்க எல்லாம் கொடுத்தது. ஆக ஒரு இடத்துல இருந்து இப்ப நீங்க போகும்ல இருக்கிறீங்க, இங்க இருந்து பக்கத்தில் இருக்கிற டோட்மண்டுக்கோ எசனுக்கோ அல்லது மிலேமுக்கோ போகணும்னா எவ்வளவு தேவை என்று அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்கிறது. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுனால் ஆகார்கிட்ட கொடுத்து விட்ட போது ஆகார் என்ன செய்தார்னா அந்த பேர்சிபாவுடைய வனாந்திரத்தில் எல்லாம் அலைந்து திரிந்திருக்கிறார். இப்ப நீங்க டோட்மூன் வரைக்கும் போய் டோட்மூன் எல்லைக்குள்ள போகாம திரும்பி வர்றது, பிறகு இந்த பக்கம் போறது போகோ என்ன எஸ்என் பக்கம் போறது அல்லது என்ன அதுக்கிடையில் என்ன வருதுன்னு எனக்கு தெரியல, விட்டனா ஏதோ ஒன்று வரும், அந்த இதுக்குள்ள போறது இல்லை ஆனா திரும்பி வந்துடுது. இப்படியே அலைஞ்சி அலைஞ்சி இன்னமும் அந்த போகும்ன்ற அந்த பகுதி தான் திரிஞ்சு கடைசியில் கையில் இருக்கிறது தண்ணி எல்லாம் செலவழிஞ்சு அப்பவும் செலவழிஞ்சு பிள்ளை சாகுற அளவுக்கு வந்துட்டுது. இன்றைக்கு அநேகம் தேவன் என்னையும் உங்களையும் பலப்படுத்தி இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை நல்லா வழங்கிக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவரவருடைய தேவைக்கு ஏற்றபடி, அவரவருடைய திராணிக்கு ஏற்றபடி இல்லையா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இருக்கிறார். இதுல எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. நாங்கள் அதை உணராதவர்களா இருந்தால் அது எங்களுடைய தவறு இல்லையா. ஏனென்றால் மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா, கடந்த காலத்தை பற்றின அறிவு இருக்குது, எதிர்காலத்தை பற்றின ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் இருக்குது. நிகழ்காலம் தான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயம். நிகழ்காலத்திலே நல்லா இருக்கிறேன்னு அவனுக்கு உணர்வே கிடையாது. எப்ப சொல்லுவான் தெரியுமா, ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு சொல்லுவான். 2017 நல்ல ஒரு வருஷம் அப்பா. பிறகு அதே இது அப்புறம் அங்கால போனா அப்புறம் சொல்லுவான், 2019 ஒரு நல்ல வருஷம் அப்பா. எப்ப சொல்லுவாங்க, 20-21க்குள்ள போனா அப்புறம் சொல்லுவாங்க. 19 இருக்கும்போது சொல்ல மாட்டீங்க, 11 இருக்கும்போதும் சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கும் டோய்ச்சமாக குறிச்சு புகழ்றாக்கள் இருக்கணும், ஆனா இருக்கும்போது ஒப்பாரி வச்சாக்கள்லாம் அவ ரெண்டபடினால திருப்தி அடையாத மனுஷன். ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நேரங்கள் கர்த்தருக்கு சோத்திரம், அது நல்லாவே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பலனுக்காய் நன்றி, இந்த நல்ல நாட்களுக்காய் நன்றி. பிரச்சனைகள் எப்பவுமே சுத்தி இருக்கும் எங்களுக்கு சரியா. இப்ப இருக்கிற பிரச்சனை முந்தி ஒரு நாளும் இல்லாத பிரச்சனை மாதிரி தான் இருக்கும் பார்த்தா. ஆனால் அதை விட மோசமான நிலைமைகளும் வரும் இல்லையா. நல்லா வழங்கி கொள்ளணும். அலைந்து திரிகிறதுனாலே கவனிங்க, இன்னைக்கு அநேகருக்கு தேவன் தன்மேல வச்சிருக்கிற காரியம், தன்மேல கொண்ட நோக்கம் எல்லாம் என்னென்றே விளங்குறது இல்ல. மாறாக இங்கேயா அங்கேயான்னு சொல்லி ஒரு இடத்துக்கும் போய் சேர முடியாதபடிக்கு இருக்கிற பலனையும் இருக்கிற எல்லா சம்பத்துகளையும் செலவழிச்சு கடைசியில் அதனுடைய பலன் என்ன தெரியுமா, உங்களுடைய சந்ததி அழிந்து போய்விடும். தயவு செய்து இந்த இதை எச்சரிப்பு சத்தமாவே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீ உங்களுடைய அறியாமையின் ஓட்டம் உங்களுடைய சந்ததியினுடைய அழிவுக்கு வகைப்படுத்த விடாதபடிக்கு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் பலத்தை நீங்க வீண் பிரயோஜனம் செய்துட்டு கர்த்தர் மேல பழி கடைச்ச சாக போடுறதுன்னு சொல்ற அளவுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து அதை பலப்படுத்தாம தராம என்னை உங்ககிட்ட கேட்கிறவர் இல்ல, அதுக்குரிய காரியங்களையும் முகாந்திரங்களையும் தந்துட்டு தான் கேட்கிறார். தண்ணியில திருத்தியில தண்ணி வச்சு அப்பமும் கொடுத்து தான் ஆபிரகாம் விட்டார். வெறுங்கையா அனுப்பி விடல, அனுப்பி விட்டுருக்கலாம், விட்டு விடுகிறதுக்கு முகாந்திரங்கள் நிறைய உண்டு இல்லையா. ஆனாலும் அதே போல அதை விட ஆபிரகாமை விட அதிக அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய தகப்பன், நீதி செய்கிற எங்களுடைய தேவன், பாவிகளுக்கு மனம் இறங்குகிற எங்களுடைய தேவன் என்னையும் உங்களையும் பலப்படுத்தி ஒரு வழியிலே போகும்படி செய்யும் போது நாங்கள் அதை கவனிக்க வேண்டும். அநேக நேரங்களில் எதிர்காலத்தை குறித்தான ஒரு தரிசனம் இல்லாதபடியினாலேதான் எங்களுடைய ஓட்டம் இப்படி தாறுமாறா இருக்குது. ஒரு இடத்தையும் வந்து சேர முடியாமதெல்லாம் இருக்கிறோம் நாங்கள் இல்லையா. ஆவிக்குரிய இடத்துல கூட அநேகர் வந்து அதை செய்யறது, அப்புறம் அதை செய்துட்டு கொஞ்ச நாள் விட்டு அப்புறம் இதை செய்யறது பார்க்கறது, இதை செய்து பார்த்துட்டு இதுவும் சரியில்லைன்னு அதையும் செய்யறது, அப்புறம் பழையபடி செய்ததுக்கே திரும்பி வாருது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்தவித முன்னேற்றமோ வளர்ச்சியோ இல்லாததுக்கு காரணம், மாறாக அது எங்க போண்டே விடுது, மரணத்துக்கு நேரவாய் கொண்டே விடுகிறது, அல்லது அது மறித்து விடும் என்று சொல்லி முடிவெடுக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் மோசமா இருக்கிறது. பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் 7வது வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொல்லி, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் தான் ரோமர் 8:7 வாசிங்க.
எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது.
பாருங்க, மாம்ச சிந்தை, மாம்சத்துல யோசிக்கிற நான் எங்க போகணும் என்று, எங்க ஓடணும், இங்க போகணும், அங்க போய், இதெல்லாம் என்ன செய்தாம், இந்த மாம்ச சிந்தை என்ன செய்து, தேவனுக்கு விரோதமான பகை. ஆனா பகையினுடைய முடிவு என்பதே 6வது வசனம் சொல்லுது, வாசிங்க.
மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானமும்.
ஹல்லேலூயா. ஆக தேவனுக்கு விரோதமான பகை மரணம். நல்லா விளங்கிக் கொடுங்க. தேவனுக்கு விரோதமான பகை என்ன, அவர் என்ன பகைச்சிட்டு போறாரு அப்படியே அவர் நானும் கதைக்கிறது இல்லை அப்படி என்று இல்ல, அவரை பகைச்சாலே மரணம் தான். விளங்கிக் கொள்ளுங்க, அது யாரா இருந்தாலும் சரிதான். மாமிச சிந்தை மரணத்தை கொடுக்குது. ஏனென்றால் அது அதுக்கு இடையில என்னத்தை கொண்டாக்குது, தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்குது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிரியமானவர்களே, பிசாசுனுடைய தந்திரங்கள் தான் இவைகள், யோசனைகளை. இன்னைக்கு அதில் ஒன்று ரெண்டு காரியங்கள் வருது பாருங்க. யோசனைகள் எப்படி உருவாகுகிறது, அந்த யோசனையிலே நீங்கள் நம்பி தேவனுடைய அந்த மார்க்கத்தை விட்டு அந்த யோசனைக்கு பின்னாலேயே போக வேண்டும் என்பதுதான் பிசாசுனுடைய தந்திரம். அநேகர் அதிலே இழுபட்டு கொண்டே இருக்கிறார்கள், காலம் பூரா வருஷம் பூரா இருக்கிறார்கள். வல்ல வளர்ந்தார்கள், நல்ல ஞானவான்கள், எல்லாரும் அதில் பிடிபட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒருவரும் அதுக்கு விலக்கில்லை. ஏனென்று சொல்லிச்சினால் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாருடைய கண்கள் முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்த ஆகார் என்ன யோசிச்சிருக்கணும், சரி தொடர்ந்து போவோம், சிலவழையில ஒரு நகரங்கள் வராமல் இருந்திருக்கலாம், அல்லது அங்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது அந்த ஓவாச என்று சொல்லப்படுகிற தண்ணீர் தடாகங்கள் உள்ள இடங்கள் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் போன அளவுக்கு திரும்பி வரைக்கல என்ன நடக்கும் தெரியுமா, போற அளவுக்கு குடிச்ச தண்ணியும் பானும் திருப்பியும் தேவை. அப்புறம் பழையபடி இன்னொரு ட்ரக் எடுத்து ஓடும் போது என்ன நடக்கும் தெரியுமா, அங்கேயும் சிலவழி. இப்படியே நேரம் போயிருந்தாலாவது பரவாயில்ல, எப்போ ஒரு ஒரு ஊர் வந்திருக்கும், தப்பி பிழைச்சிருக்கலாம். ஏனென்று சொல்லிச்சுன்னா சிந்தையை சிதறடித்து குழப்புகிறது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். ஒன்றையும் உருப்படியா செய்ய விடாதபடிக்கு. தயவு செய்து நீங்க நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு தெரிய 30 வருஷமா ஒரு இடத்துலயும் ஒழுங்கா வேலை செய்யாதாக்களையும் எனக்கு தெரியும். அங்கே 6 மாதம், இங்கே 1 வருஷம், அங்கே 2 வருஷம் இல்லையா. ஆனா வேலை எடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு வேலைன்னு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு உடனே சொல்லுவாங்க, சூப்பர் வேலை இல்லையா, நல்ல முதலாளி இல்லையா, நல்ல சம்பளம், நல்ல சிச்சுவேஷன் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு பிறகு வேற கண்டு யாரா கதைச்சா, பிரதர் எப்படி இருக்கு வேலைன்னு சொன்னா, நான் இப்ப வேறு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தது பிரதர், அதுக்கு நல்ல வேலைன்னு சொன்னீங்களே, அதுக்கு பிறகு சொல்லுவாங்க அதுக்குள்ள உள்ள பிரச்சனைகள், அதுல உள்ள காரியங்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அங்க ஒரு சவரன் ரெஸ்டாரண்ட்ல வேலை, அவருக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யத்தான் விருப்பம் சரியா. அவர் எல்லாம் ஒரு நாள் சொன்னார், இங்க வேலை செய்யற, அங்க வேலை செய்யற, இங்க வேலை செய்யறது. பிறகு என்னட்டு ஒரு நாள் கடைசியில் ஒரு வருஷங்களுக்கு பிறகு வந்து சொன்னா, எனக்கு ஒரு வேலை எடுத்தாங்க உண்டு. நான் சொன்னேன், இனி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை எடுக்கணும்னா நான் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் துவங்கணும். என்னுடைய நகரத்திலே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் நீங்க வேலை செய்யிட்டீங்க, ஒன்றையும் நீங்க விட்டு வைக்க இல்லை, உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா நான் தான் முதலாளி ஆகணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா நிலை இல்லை. எல்லா முதலாளியும் கண்டிப்பானவர்கள் தான் பிரியமானவர்களே. எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்கு நாங்கள் எங்களை கீழ்படுத்த தெரியணும் முதலாவது இல்லையா. ஒரு இடத்துல நாங்கள் நிலைத்திருக்கணும், எல்லா பள்ளிக்கூடங்களையும் மாஸ்டர் மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. பிரம்பால் அடிக்கிற வாத்தியார்களும் இருக்கிறார்கள், பிரம்பில்லாம வெறுங்கையால் அடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டையும் அனுபவித்தவன் நான். அதுக்காக பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட முடியுமோ, ஓட முடியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில அப்படித்தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே ரோமர்ல அதே 8வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
இதுதான் முக்கியமான காரியம். தேவனில அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற அந்த அறிவு எங்களுக்கு வேணும். அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி. யோசேப்ப முதல்ல அவங்க பிடிச்சு வித்து போடும்போது, கிடங்களை போடும்போது, அது யோசேப்பினுடைய பார்வைக்கு எப்படி இருந்தது, பயங்கரமா தான் இருந்தது, எதிர்ப்பானதா இருந்தது. இப்படி ரெண்டு நல்ல அருமையான ரெண்டு தரிசனங்களை தந்துட்டு எதுக்கு நான் இப்ப குழியில இருக்கிறேன்னு யோசிச்சிருப்பார். திருப்பி இஸ்மவேலருக்கு வித்து போடும்போது கூட, அப்ப கூட அவருடைய சூழ்நிலை வித்தியாசமா தான் இருந்தது. சுதந்திரவாளி என்னவா இருக்கிறார், இப்ப அடிமையா இருக்கிறார். அப்புறம் இஸ்மவேல் கொண்டு போய் அங்க கொண்டு அவங்க வித்தோன்ன, போத்திபார் வீட்டில் வித்தோன்ன, அங்க ஓரளவுக்கு நிலைமை பரவாயில்லாட்டிலும் அங்க கூட ஒரு சரியான ஒரு விடுதலை கிடையாது. சரி, இப்பதான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற போதாக்கும் நினைச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் இருந்த சூழ்நிலை எல்லாத்தையும் விட மோசமான ஒரு சூழ்நிலைக்குல பழையபடி கொண்டே திருப்பி கொண்டே ஜெயில போட்டாச்சு. ஒருத்தரும் கவனிக்கல. ஆனா வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை புடமிட்டது. ஹலலூயா. உணங்கிக் கொள்றீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் ஒன்று சொல்லி இருக்க, சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்க, நீங்கள் தேவனை நோக்கி சந்தேகப்படக்கூடாது. விசுவாசத்திலே உங்களுடைய பலத்தை இறுக்கிக் கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப தேவன் அன்றைக்கு எனக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்காக தேவன் என்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் இல்லையா. எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவனாய், எல்லாவற்றையும் சகிக்கக்கூடியவனாய், எல்லாவற்றையும் பொறுக்கக்கூடியவனாய், என்னை ஒரு தாகம் தீர்க்கிற ஒரு பாத்திரமாய், அல்லது தாகம் தீர்க்கப்பட்ட ஒருவனாக தேவன் என்னை உருமாற்றி கொண்டிருக்கிறார். ஹலலூயா. அனே, சில பேருக்கு மூக்குல கோபம் வரும். எனக்கு மூக்குக்கு முன்னாலேயே கோபம் வரும், விளங்குறீங்களா? ஆனா எனக்கு நாக்குல கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு, சில பேருக்கு அது இல்லை. யோசிக்கிறதுக்கு முதலே காய்ச்சிடுவாங்க, அப்படியான வரங்களும் இருக்கு சில பேருக்கு. இதெல்லாம் திருப்பி எடுக்க முடியாது இல்லையா. அடக்கிய அமத்தி, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் என்று சொல்லியிருக்கிறார். பால் குடிச்ச பிள்ளை வீர் வீரண்டு பிள்ளைகள் கத்தும், இருந்தாப்புல ஒரு சத்தத்தையும் காணாது. என்னன்னு பார்த்தா பால் குடிச்சுக்கொண்டிருக்கு. பால் குடிச்சுருக்கீங்க, எந்த பிள்ளை அதை கத்தி கொண்டிருக்கிறத பாத்துக்கிறீங்களா? இல்லத்தானே, குடிச்சு முடிஞ்சோன்னா அதுக்கு பிறகு சிரிச்சு புள்ளி ஆடிக்கொண்டிருக்கும் பார்த்தா. அப்ப அது வரைக்கும் அழுத அழுக என்னத்துக்கு? பால் குடிக்கிறதுக்கு. அது குடிச்ச உடனே குழந்தை வேணா வில்லங்கத்துக்கு ஒண்ணும் செய்யாது. குழந்தை அழுதுண்டா, அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற அர்த்தம். பெரியாக்கள் மாதிரி சும்மா தேவையில்லாதக்கெல்லாம் கத்தாது. குழந்தை அழுதா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் முடிஞ்சதுன்னா குழந்தை பேசாம இருக்கு. எங்களோட ஆத்மாவும் அப்படிதான் இருக்கணும். தேற்றப்பட்டமா அமைதலா இருக்கணும். தெளிவு வேண்டும். சரி, ஆபிரகாம் துரத்தி விட்டார், ஆனால் நான் முதல்ல ஒரு இடத்துல தனி ஆளாய் ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளாய் இருக்கும்போது ஒரு 14-15 வருஷத்துக்கு முதல்ல தன் நூற்றாண்டில் இன்னொருத்தர் கண்டாரே, நானும் அவருக்கு ஒரு பெயர் கொடுத்தனே, அவரை நம்புவோமா என்று யோசிச்சிருக்கணும். அன்றைக்கு அவர் என்ன காப்பாத்தினாரே இல்லையா, அவர் அன்றைக்கு நான் போகணும் என்று சொல்லி யோசிச்சிருக்கோம். அவர் இல்ல, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஒன்று கொரிந்தியர்ல 2:9 வசனம். ஒன்று கொரிந்தியர் 2:9
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி, இந்த வார்த்தையை கவனிங்க, ஏனென்றால் இது மாறாதது. ஹல்லேலூயா. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன ஒரு வாக்கு தத்தம் அல்ல, ஒரு ஒரு ப்ரோமிஸ் அல்ல, இது எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறதுனுடைய காரணம் என்ன தெரியுமா? இது மாறாதது. இதை யாரும் மாற்ற முடியாது. இதுக்காக யாரும் உங்களுக்கு வந்து பரிந்து பேசவும் தேவையில்லை, உங்களுக்காக சிபாரிசு பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் தேவனிலே அன்பு கூறுவீர்களானால் உங்களுக்கு அது வந்து வாய்க்கும். இதுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. யாருக்காவது நீங்க கண்டிருக்கிறீங்களா ஜேமல்ல வந்து இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி? யாருக்காவது தெரியுமா? உங்களுடைய இதயத்தில் தோன்றி இருக்கா இந்த மாதிரியான நாட்களை? நல்லா யோசிச்சு பாருங்க. இதயத்தில் தோன்றி இருக்கா? நீங்க நினைத்த மாதிரியா நடந்து கொண்டிருக்கெல்லாம் தேவன் அதிசயமான காரியங்களை நடத்தி கொண்டிருக்கார் இல்லையா? அதிசயமாய் வனாந்திரத்திலே அவருடைய மந்தை அதிசயமாய் நடத்தினாராம். ஆட்டு மந்தையை நடத்துறது மாதிரி லட்சாதி லட்சம் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. லட்சாதி லட்சம் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின தேவனுக்கு, செருப்புகள் தேய்ந்து போகாமல் நடத்தின தேவனுக்கு, வஸ்திரங்கள் பழுதாய் போகாமல் நடத்தின தேவனுக்கு இல்லையா? இன்றைக்கு உங்களை இவ்வளவு பெரிய வசதியான நாட்டில் நடத்த முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரிலே அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு கூற வேண்டும். நல்லா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, நீங்க எல்லாரும் யாராவது ஒரு ஆள் ஏதாவது செய்தாத்தான் கைமாறு செய்வீங்க. தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அவர் முதலே செய்வார். ஹல்லேலூயா இல்லையா? அவர் என்ன செய்வார்? முதலே செய்வார். எப்படி ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு முதலே செய்யற மாதிரி அவர் முதலே செய்து செய்தாத்தான் செய்யறேன் இல்லை, அவர் முதலே செய்வார். நல்லா விலகி கொடுங்க பாருங்க, தேவன் எனக்கும் உங்களுக்குமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நல்ல நாட்கள், ஆசீர்வாதத்தின் நாட்கள், தேவன் எனக்கும் உங்களுக்குமாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆபத்துக்கு தப்பி போகும் வழிகள் இல்லையா, பிரச்சனைகளை சந்திக்கிற விதங்களை எங்களாலே யோசித்து கூட பார்க்க முடியாது. எங்களுடைய இருதயங்களிலே கூட அப்படியான யோசனைகள் தோன்ற முடியாது. இப்படி என்றதுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் நினையாத வேளையில நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இது மாறாது, இதுல எந்தவித மாற்றமும் நடக்காது என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வேகிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இப்படி என்ற நொடிப்பொழுதுக்குள்ளே காரியங்களை கவிழ்த்து போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, ஒவ்வொருவரும் இதை அனுபவித்திருப்பீங்க. இது இனிமே நடக்காது, இனிமே இந்த வாழ்க்கையில சம்பவிக்கவே சம்பவிக்காது. இழந்தது இழந்தது தான் நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு புது துளிராக எழும்புவார் உங்களுடைய வாழ்க்கையில. உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்கிற அந்த பசுமையை திரும்பவும் கொண்டு வருவார் இல்லையா. மறித்து போனவன் என்று சொல்லப்பட்டவர்கள் நீங்க எத்தனையோ பேர் இங்க உயிரோடு இருக்கிறீங்க நீங்க. ஹல்லேலூயா. நல்லா விலகிக் கொள்ளுங்க, ஞாபகப்படுத்துங்க, அதை உங்களோட ஆத்மாவில அதை திரும்ப ரிமெம்பர் பண்ணுங்க. நன்றி உணர்தல் வரும், தண்டபாடுல வரும். ஆராதிக்கும் போது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவர் செய்ததை நினைங்க. அந்த நன்றி உணர்வு இதயத்தில் வரும்போது உங்களை யாரும் சொல்ல தேவையில்லை, கையை தூக்குங்க அல்லேலூயான்னு சொல்லி சொல்ல தேவையில்லை. நீங்களே அந்த நன்றி பொங்கினால என்ன செய்வீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. அதுக்காகத்தான் இங்க வாரம் நாங்க முக்கியமா ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்ற சங்கீதக்காரன் சொல்ற, உங்களுடைய ஆலயத்தில் இருந்து உங்களுடைய கிருபைகளை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கோம். இந்த கிரவம் முழுக்க என்ன எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க என்ன இல்லையா. ஆகாருக்கு தெரியல அங்கே ஒரு துறவு இருக்குது, அங்கே ஒரு தண்ணி இருக்குது, அந்த துறவுல உன் பிள்ளை சாக மாட்டாது, நீ இந்த இடத்துக்கு வருவா என்று சொல்லி தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆகாருக்கு அது விளங்க இல்ல. நீரனை காண்கிற தேவன் என்று சொல்லி அன்பு கூர்ந்த ஆகாருக்காக தேவன் ஒரு துறவை அங்கே உண்டாக்கி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீங்க தேவன்ல அன்பு கூறுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பசுமையை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்கள் தான் இன்னும் அதை காணல, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க காணாததுக்காக தேவன் அங்கே ஒண்ணுமே செய்யல என்று அர்த்தம் அல்ல. தேவன் உண்டாக்கி இருக்கிறது உண்மை, நீங்கள் பார்க்காததும் உண்மை. பார்க்காததுனால உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது, இதோட முடிந்தது. பவுல் அப்போஸ்தலன் இடத்து சொல்றார், மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். யார் சொல்றது, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் எங்களை நீங்கள் ஆக்கி காக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பவுல் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் சாவப்புறம் சாவப்புறம் சொல்றாள் இல்ல, கிடையாது. நல்லா அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஏண்டா அவ்வளவு கப்பற்காரரும் போய் திடப்படுத்தினவர், நான் ராயனுக்கு முன்னால் நிக்கணும், பொருள் சேதம் என்று உயிர் சேதம் வராண்டெல்லாம் சொல்லக்கூடியவர், அவ்வளவுக்கு தைரியமானவர். ஆனா அதே பவுல் தான் சொல்றார், மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், அப்படி ஒரு சூழ்நிலை, போறதுக்கு கப்பல்ல ஒன்றுமே இல்லை, இருக்கிறார்கள்லாம் போகணும் போனா, அப்படிப்பட்ட மரணத்தில் இன்னும் தப்புவித்தார், இன்னும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிக்கிறார் என்றுதான் என்னுடைய கருத்து. ஐயா அவர் நினைச்ச நாள், நான் நேற்று ஒரு மரணச்சிடங்களே இந்த வாரன், அவர் நினைச்ச நாள் வரும் வரைக்கும் உங்களை கை போடுறதுக்கோ ஒரு வார்த்தையை எதிர்த்து சொல்றதுக்கோ ஒருவனுக்கும் இங்க தைரியம் இல்லை, ஒருவனாலும் கூடாது. அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னு சொல்லிச்சு எனக்கு விரோதமா, அதையும் தேவனை அனுமதித்தார் என்று நான் எடுத்துக்கொள்றேன். அந்த அந்த நேற்று அந்த அடக்காராதனையில 90% கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது அறியாதவர்கள். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னா தெரியுமா, உள்ளுக்குள்ள ஒரு ஆள் தான் மறிச்சு போயிருக்கு, இந்த சுத்தவரை இவ்வளவு பேரும் அதே மரணத்துக்கு நேராக நிற்கிறார்கள், நீ என்ன செய்ய போறாய், வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டத்தோட கூட்டமாய் நீ போயிட்டு வர போறியா. இதைத்தான் என்னுடைய இருதயத்தில் விழுந்தது. நூற்றுக்கணக்கான பேர் வந்திருந்தார்கள், அநேகம் பேர் செத்தவனுக்காக புலம்பினார்கள், ஆனா ஆண்டவர் புலம்புறார், இவர்கள் அவன் மாதிரியே இவனுக்கு போறாங்க, அவரை காணணும் இவரை காணணும் என்றதுக்காக நான் அங்க போயில்லை. அப்படி சில பேர் வராங்க, செத்த வீட்டுக்கு போனா சில பேரை காணலாம், பணவாரம் காணாதவர்களை காணலாம். ஐயா செத்த வீட்டுல தேவ சத்தியம் உன்னை வந்து சந்திக்குது, அந்த சத்தம் உனக்கு கேட்குதா முதல்ல, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா, நாட்கள் எண்ணப்படுகிறது கேட்குதா, அடுத்தது யாருன்னு ஒரு கேள்வி வருதா? பிறந்த நாளுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், மரண வீட்டுக்கு போய் பாருங்க, அங்க உங்களுக்கு ஒரு மறு அறுவாசி ஒரு மறுரூபம், இன்னொரு மறுரூபம் வரும் உங்களுக்கு. அங்க புலம்புற புலம்புற பாருங்க, அவங்க சொல்றாங்க நோக்கி காதல கேட்கலையா, நாங்க உன்னை கதர்றது ஏன் இப்படி படுத்திருக்கிறன்னு சொல்லி. இனி கேட்காது கேட்காது, அது அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் அழுகிறாங்க. ஏனண்டா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல இல்லை, இப்ப வந்து நிற்கிறாங்க. சொல்ல வேண்டும் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. இங்க யாருக்காவது யார்கிட்டயாவது ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் தயவு செய்து இன்றைக்கு சொல்லிடுங்க. மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா மன்னிப்பு கேட்டுருங்க. என்ன கர்த்தர் சொல்றார், அடுத்த சான்ஸ் உங்களுக்கு அதுக்கு இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஒப்புரவாகணுமெண்டா தேவ சமூகத்தில் ஒப்புரவாங்க. ஏனென்றால் தேவன் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கையில கொடுத்திருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. நான் தேவனோட ஒருத்தனை ஒப்புரவாக்கணும்னு சொல்லி சொன்னால் நான் முதல்ல நான் மனுஷனோட உள்ள வழக்கை தீர்த்து கொள்ளணும். பிரியமான நான் இதை எழுதி கொண்டு வரையில்லை, ஆனால் இதை பிசாசு ஒரு நாளும் சொல்ல மாட்டான், அது மட்டும் எனக்கு தெரியும். இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஐயா அந்த இயேசு கிறிஸ்து என்னத்துக்காக வந்தா தெரியுமா? அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை தீர்ப்பை தன்மையிலே எடுத்துக்கொள்ளும்படிக்கு வந்தார். கொஞ்சம் யோசிங்க, ஒரு மனுஷனோட ரெண்டு பேர் பிரச்சனைக்குள்ள போய் சமாதானம் பண்றதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இந்த உலகத்தை தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு வந்த அந்த தெய்வத்தினுடைய பாடுகள் பிரஷர் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு யாராவது நான் வரமாட்டேன்னு சொன்னா அது சமாதானத்துக்கு, யாராவது சமாதானப்படுத்துற வேலைக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா ஐயோ இதுல எங்கடத்தாலதான் உருண்டு பண்ணுவாங்க. ஆனா தலை உருண்டா என்ன என்ன உருண்டா என்னன்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக அன்பு கூறுகிற உங்களுக்காக தேவனுக்கென்று உங்களுடைய இருதயங்கள்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்குது. அதை அவர் அறிவார், மனுஷருக்கு தெரியாது, அவர் அறிகிறவராக இருக்கிறார். அவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எழுதியிருக்கிறபடி தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகள் கண்ணிலால காண முடியாது, ஆனா இருக்கு. மனதில் தோன்ற இல்லை ஆனா இருக்கு, அதை மட்டும் நம்புங்க. இன்னொரு வசனம் இன்னொரு தடவை பாருங்க. ரெண்டாவது சவுலின் தாகம் வாசிங்க, 1 சாமுவேல் 13:11-12. 1 சாமுவேல் 13:11-12.
நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதை குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன வழியை செலுத்தினேன் என்றான்.
ஹலலூயா. பாருங்க, சவுல்கிட்ட ஒரு குணாதிசயம் இருந்தது, என்ன தெரியுமா? கண் பார்த்து தனக்கு நல்லதென்று தெரிஞ்சதைத்தான் அவர் தெரிந்து கொள்ளுவார் எப்பவுமே. அவருடைய சொல்டாட்னு அவர் அவுசூகம் செய்யும் போதும் நல்ல கிரப்டிஷான நல்ல யுத்த வீரரை தான் அவர் தெரிஞ்சு கொள்ளுவார் தன்னுடைய படையில. ஏன்னா அவரே ஒரு ஸ்மார்ட்டான ஆளுன்றபடினால தனக்கேற்ற டீம்ல இருக்கிறார்கள தான் அவர் தெரிஞ்சு கொள்ளுவார். அது அப்னேரா இருக்கட்டும், யோனத்தானா இருக்கட்டும், அல்லது தாவீதுனுடைய சகோதரர்களா இருக்கட்டும், எல்லாரும் நல்ல யுத்த வீரர். அவர்களை பார்த்தாலே இவர்கள் மிலிட்ரி மேன் என்று சொல்ற அளவுக்கு தான் இருந்தது எல்லாம். ஆக சவுல் என்றவருக்கு ஒரு பலகீனம் என்ன தெரியுமா? ஒரு தாகம், அப்படிப்பட்டவர்களாலதான் ஜெயம் எடுக்க முடியும் என்ற ஒரு தாகம். அவர்களை சேர்த்துக்கொண்டே இருந்தார். அப்படிப்பட்டவர்களை எங்க கண்டாலும், வேதத்தில் சொல்லப்படுது நல்ல வீரர்களை எங்க கண்டாலும் உடனே தன்னுடைய பக்கத்துக்கு கொண்டு வந்துருவார். ஏன்னா அவருடைய நினைப்பு அப்படிதான், தன்னுடைய டீம்ல அவங்க இருந்தா தான் தன்னுடைய ஜெயம் வரும் என்று சொல்லி. தாவீது சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்றார். தாவீதோட சேர்ந்ததெல்லாம் யாரு? எல்லாம் ஹேண்டிகேப்ட், கடன்காரர், முறுமுறுக்கிறவன். தாவீதோட சேர்ந்து கொண்ட கூட்டம் எல்லாம் இவ்வளவுதான். ஏன்னா தாவீதோட நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னை நடத்துகிறவர் அவர், எனக்கா யுத்தங்களை செய்கிறவரும் அவரே. கூட இருக்கிற ஆக்களுடைய பேலன்ஸை பார்த்து தாவீது யுத்தத்தை பார்க்கல. இருந்தாங்க, பலசாலிகள் இருந்தாங்க, இல்லேன்னு இல்ல. ஆனாலும் தாவீதுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டா தெரியல. யார் ஒன்று வந்தாலும் அவருடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ணலாம். இப்ப சவுல் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், மூன்று காரியங்களை பார்க்கிறார். ஒன்று, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள். சரியா, ஜனங்கள் சொன்னது யுத்த வீரர்களே அல்ல, பொதுவாக எல்லாரையும் தான் சொல்றார் அவர். சரி, ரெண்டாவது, குறித்த நாட்கள்ல சாமுவேல் வரையில தேவனுடைய மனுஷனும் எனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை இதுல. சரியா, மூன்றாவது, எதிரிகள் பெலிஸ்தர் வந்து மிக்மாஸ்ல கூடியிருக்கிறார்கள். சரியா, முதலாவது என்னை சுத்தி வர இருக்கிற என்னுடைய ஜனங்களுக்கு என்மேல நம்பிக்கை வரையில அதனால அவங்க போயிட்டாங்க. ரெண்டாவது, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு மனுஷனையும் காணோம், அவரும் வரையில. இப்ப எதிரி வேற வந்து நிறைய இருக்கிறாங்க. இதுதான் அவருடைய அந்த பிழையான அந்த செய்கைக்குரிய தூண்டுதல், இந்த பார்வையின் தாகம். என்னை சுத்தி எப்பவுமே மாமிசத்திலே பலனான ஆக்கள் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதனாலதான் நான் என்னாலே நடத்த முடியும், வெல்ல முடியும் என்று சொல்லி யாராவது நினைத்தால் இல்லையா, ஆழ்பலத்தினாலே ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே நடக்காது. ஆழ்பலங்கள் உள்ள படைகள் எல்லாம் நிறைய தோத்து போயிருக்குது. ஏனென்றால் யுத்தத்துக்கு தேவையானது ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஞானம் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தரிடத்தில் இருக்கு. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. அந்த ஞானம் எங்க இருக்கு? கர்த்தரிடத்துக்கு. அநேக யுத்தங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒருவருக்குள்ள ஒருவர் வெட்டி சாட்சி கொண்டு போறாங்க. எதனால? எப்படி இது நடக்குது? ஞானத்தினால நடக்குது. கர்த்தர் அவர்களுக்குள்ளேயே விரோதங்களை உண்டாக்கி அவர்கள் எப்படி எழும்பி பார்க்க யோசிப்பாத்து பாக்குறார். எல்லாம் சரி, எல்லாரும் ஒருத்தரும் இவங்கள இருந்து போய் அவங்களோட சண்டை பிடிக்கல. நல்லா வளைக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஞானத்தினாலே அவர் எதிரிகளை கலங்கடிக்கிறார் இல்லையா. எசேக்கியாவுடைய விஷயத்திலும் அப்படித்தான். சனகரிப்புக்கு ஒரு SMS ஒன்று வந்தது, வேற ஒரு குரூப் அங்க அடிக்க வந்திருக்குன்னு சொல்லி. உடனே அவர் இங்கிருந்து விட்ரோ பண்ணி இதை புற வந்து பார்த்துக்கொள்ளலாம். யூதா தானே, சின்னம் தானே, இதை விட பெரிய எதிரி அங்க வந்துடான்னு உடனே அந்த பக்கம் போறார். கடைசியில் அங்க போய் சொந்த பிள்ளைகளே அவரை கோயிலில் வச்சு அவரை கொண்டு விடுகிறார். ஆக ஆண்டவருக்கு முடியாத காரியம் எதுவுமே இல்லை இல்லையா. அவருடைய ஞானத்துக்கு விரோதமாய் இந்த பூலோகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்றதை கிரகிக்கிற தன்மை கூட எங்களுக்கு இல்லை சில நேரங்களில். அதனால தான் நான் சொல்றேன்னு சொன்னால், சவுலுக்கு இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதில் வேகமாக சங்கீதம் 44:6 வாசிங்க. சங்கீதம் 44:6-7, சங்கீதம் 112:7-8, ரெண்டு வசனங்கள் இருக்கு.
என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துவீர்.
ஹல்லேலூயா. என் வில்லை நான் நம்பேன். சரியா, என்னுடைய கையில தான் அது இருக்குது. என்னட ஆயுதம் இருக்குது? நான் அதை ஏண்டா யுத்தத்துக்கு என் கைகளை பழக்குகிறவர் என்று சொன்ன அதே தாவீது தான் இப்ப சொல்றார், என் வில்லை நான் நம்பேன். வில்லு கூட என்ன மோசம் போக்கி விட்டுரும். எப்படி? நல்லா இழுக்கிற நேரம் பார்த்து பட்டாரன்னு முறிஞ்சிட்டு என்ன, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வில்லாலி அடிச்சு ஆக்களை சாக்கொள்றது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. என் வில்லை நான் நம்பேன். இன்னைக்கு அநேகம் பேர் தங்களுடைய ஆயுதங்கள்ல நம்பிக்கை வைக்கிறார்கள். அடுத்தது 112 வாசிங்க. இன்னொன்று 7-8.
துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான்.
ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் பயப்பட மாட்டான். ஏன் அவன் பயப்பட மாட்டான்? அதான் கேள்வி. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால. அது நம்பி இருக்கிறபடினால என்ன செய்ய தெரியுமா? எதிரிகளுடைய சரிக்கட்டுதலை காணும் மட்டும் அவன் அப்படியே பேசாம இருப்பான். நீங்க யாரும் அவனை பதற அடிக்க முடியாது. இன்னைக்கு ஆவியில நிறைஞ்ச மனுஷனை கவனிச்சு பாருங்க, அல்லது மனுஷன் கவனிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பொல்லாத செய்தியை சொல்லி பாருங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குது பார்ப்போம். இந்த யோபிட்ட வந்தாங்க, மெசேஜ் சொல்றதுக்குன்னே ஒருத்தன் தப்பி புழைச்சிருக்கிறான் எல்லா இடத்துலயும். நான் மட்டும் புழைச்சு வந்தேன், மெசேஜ சொல்லிட்டு நான் மட்டும் நாலஞ்சு பேர் வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மெசேஜ் சொல்றதுக்கு இருக்கிறாங்க, வந்து கூட சொல்ல தேவையில்லை, வீட்டில இருந்தே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க மெசேஜ். சில இதுகளை திறக்கலாமா திறக்கக்கூடாதுன்னு கூட யோசனையா இருக்குது எனக்கு சில நேரங்களில். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, திறந்தாப்புறம் தெரியும். ஆக துர்ச்செய்தியை கேட்கும் போது கலங்கக்கூடாது. அது பெலிஸ்தர் வந்திருந்தா என்ன, யார் வந்திருந்தா என்ன, சாமுவேல் வரவே மாட்டேன்னு சொன்னா என்ன, நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனங்கள் ஓடி போனா என்ன, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், சரியா இதுதான் வசனம், கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இவங்களை துரத்திடலாம். ஐயா கர்த்தர் என்னோட மலநாட்டை தாங்க கேட்டு வாங்குறாங்க, பொல்ல கொடுத்து அடி வாங்குறேன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் மலநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு போர்ட்டைல், எப்படி என்ன தெரியுமா, இவங்க கீழே இருந்து வரணும், அவங்க மேலே இருந்து கல்லுகளை உருட்டி விட்டாலே அரவாசி பேர் சரி. சரியா இருந்தாலும் கேட்டு வாங்குறாங்க மலநாடு. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாராம், யாரு காலேப் கேட்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணது தாங்க மலநாட்டை தாங்க, இருக்கிறவன கத்தர் என்னோட குடும்பத்தான், அவர் இனிமேல் பிரியம், அவர் பிரியம் இனிமேல் இருக்குமா, நான் திருத்தி விட்டுருவேன். 85 வயசுலேயும் இப்படி ஒரு கொழுப்பு கதை கதைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பாருங்க. 45 வயசுல சொல்லியிருந்தா பரவாயில்ல, 85 வயசுல சொல்றாரு அவர் இந்த கதைய, அப்படின்னா அவருடைய நம்பிக்கை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்க. சும்மா இல்ல. அதனாலதான் நற்செய்தி சொன்னாக்க ரெண்டு பேர்ல இருந்த ஆக்கள்லையும் அவர் தான் இருந்தார். விசுவாசிக்க வேணும், தேவன் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை உங்கள் கண்கள் காணாவிட்டாலும் பரவாயில்ல, நீங்க எதை நம்பி விசுவாசிக்கணும் தெரியுமா, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பி நீங்க விசுவாசிக்கணும். கண்டு விசுவாசிக்காமல் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். காலப்புக்கு தெரியாது மலைநாட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி, ஆனா காலப்புக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு அவர் வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார், அதனால அந்த தேசம் நல்ல தேசம். ஹல்லேலூயா. கால்சுவல இருக்கிற ஒரு பாஸ்டர், அவருடைய பேர் மறந்து போனேன், கதட்ரால என்று சொல்ற அந்த பெரிய சேச்சிக்குரிய அவருடைய மகன், அவரும் ஒரு பாஸ்டர். அவர் ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கு ஒருக்க இஸ்ரேலுக்கு பிரயாணம் பண்ணுவார். அப்ப இஸ்ரேலுக்கு பிரயாணம் பண்ணிட்டு வந்து அதை குறித்ததான காரியங்களை சபையிலே தெரிவிப்பார். அப்ப அவர் ஒருமுறை போயிட்டு அந்த அவர்களுக்கு சொல்லும்போது சொன்னார், நான் ஒரு 10 வருஷங்களுக்கு முதல்ல தன்னை ஒரு நண்பர் இஸ்ரேல அந்த தேசத்தை காண்பிக்கும்படி கூட்டிக்கிட்டு போனாராம். கூட்டிக்கிட்டு போனா ஒரே பாலவனம், மரங்களே இல்லை, ஒரே கல்லு, ஒரே டிசர்ட், பாம்பும் அதுவும் தேளும் கோட்டானு தான் இருக்குதுங்க. ரொம்ப களைச்சு போனாராம். போய் அதுக்கு பிறகு அங்கால ஏதோ ஒரு ஊர் வந்தது, அங்க போனாங்க, எல்லாம் பார்த்தாங்க, வந்துட்டாங்க. இப்ப 10 வருஷத்துக்கு பிறகு திருப்பியும் பழையபடி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார். அதே நண்பர் சொல்லியிருக்கிறார், நான் வாங்க நாங்க உங்க முந்தி கூட்டின்னு அந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லி. இப்ப இவர் சொல்லியிருக்கிறார், ஐயோ நான் அங்க வரையில, அது அந்த அங்க பாலவனம் இருக்கு, அதே நான் வந்து பார்க்கணும், இப்ப ஏற்கனவே பார்த்த அதே கல்லும் மண்ணும் தானே. அவருக்கு ஒரு மாதிரி முகம் மாறிட்டு தான். அவர் சொன்னார், நீ வாரம் நாம கூட்டிட்டு போறோம், எதுக்கு பாப்போம்னு சொல்லி. இவங்க போறாங்களாம். போய்கொண்டே இருக்கும்போது ஒரே ஓரேஞ்ச் தோட்டம், திராட்சை பழத்தோட்டம், அந்த பழத்தோட்டம், இந்த பழத்தோட்டம், ஒரே பச்சை வயல். இவர் சொன்னாராம், நான் முந்தி போயிக்கல, இந்த வழியா போயில்லையு சொல்லி. அப்ப அவர் சொன்னாராம், நீ பார்த்த அதே பாலவனம் தான் இது பண்ணி பாக்குறாய். என்ன சொன்னாராம், நீ பார்த்த அதே பாலவனம் தான் இப்ப இப்படி இருக்கு. இது எப்படி இருந்தது, இது எப்படி இப்படி ஆயிட்டு, கல்லு தானே, இந்த புல்லு கூட முளைக்காத பாலைவனத்தில் எப்படி இப்படி பசுமை என்று. அவர் சொன்னாராம், அந்த நாட்கள்ல 10 வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதியில் இருந்தாக்கள் பெலிஸ்தர், இப்ப இங்க பெலிஸ்தர் கிடையாது, இப்ப இங்க இருக்கிறவன் எல்லாம் யாரு, இஸ்ரவேலர். ஐயா வாக்குத்தத்தம் மண்ணினவன் அந்த தேசத்தில் வரும்போது, அவர் சொல்றார், வாக்குத்தத்தம் மண்ணினவன் அந்த தேசத்தில் வரும்போது மண் தன்னுடைய பலனை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அந்த கனி வளங்களையும் அந்த ஞானத்தையும் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்க சுதந்திரிச்சு கொள்ளணும்னு தான் காரியம். அது வரைக்கும் பெலசிர இருக்கும் வரைக்கும் அது பாலவனம் தான், கல்லு தான், மண்ணு தான், புல்லு கூட முளைக்கல. ஆனால் வாக்கு தத்தம் மண்ணப்பட்டவன் அவன் கால் பதிச்ச உடனே அந்த அந்த பாலவனம் முழுக்க பசுமை புரட்சியாய் மாறிவிட்டது. இன்னைக்கு அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுக்க. விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது இருக்குது, நீங்க தான் இன்னும் காண இல்லை. நீங்க வந்து ஐயோ இது பாலவனமா இருக்கு, இதையா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளால அங்க ஒரு பசுமை புரட்சியை உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க விலகி கொள்ளுங்க. வாக்கு தத்தம் பண்ணது என்ன இப்படி காஞ்சி போயிருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க அதுல கால் வைக்க வேணும். நீங்க அதுல உங்களுடைய பிரயாசம் அதுல வரும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நல்லா பாருங்க, கேராருள்ள ஈசாக்கு இருந்த போது அது அங்க பெரிய ஒரு தேசம் இல்ல. அங்கிருந்து எகிப்துக்கு ஓடிடுவார்ன்றதுக்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பேசாம எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற ஊர்லயே உட்கார்ந்துறேன்னு சொல்லி. ஈசாக்கு விதைவிதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார் கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால. மற்றவங்களுக்கு 100 மடங்கு கிடைக்க இல்ல. நல்லா வழங்கிக்கொள்ளுங்க. கேரளாவில் இருந்த மற்றவங்களுக்கு 100 மடங்கு கிடைக்க இல்ல. யாருக்கு 100 மடங்கு கிடைச்சது? ஈசாக்கு மாத்திரம்தான். கிண்டினா தோண்டினா தண்ணி வருது. யாருக்கு? ஈசாக்கு மாத்திரம்தான். தோன்ற இடமெல்லாம் தண்ணி, 4 தரம் தோண்டினோடனே அவங்க ஸ்டாப் அப்படின்னு தாங்க. நாடு முழுக்க அவன் கிணறு உண்டாக்கிட்டு போயிருவான் சொல்லி. இவன் இப்படி பாட்டாட்டி ஒரே எல்லா இடம் ஒரே தண்ணீரா போயிருப்பான் சொல்லி. காணும் காணும், போதும் போதும், நான் நம்புறோம் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லி ஒன்று செய்யலாம், அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்வோம். தயவு செய்து நீ எனக்கு விரோதமா மட்டும் வந்துடாதே. ஏண்டா கர்த்தர் உம்மோடு இருக்கிறாருன்னு நாங்க பாக்கிறோம். இன்னைக்கு அப்படித்தான், கர்த்தர் என்னோட கூட இருந்தா கூட விட்டுட்டு ஓடுறாக்களை பற்றி கவலைப்படாதீங்க. சரியா? அவர் வர, அது வர வேண்டிய அந்த உதவி வர்றதுக்கு தாமதமாகுதேன்னு கவலைப்படாதீங்க. அல்லது எதிராக இப்படி எல்லாம் ஒரு படையே வந்து நிக்குதேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதுக்கு பின்னால இருக்கிற அக்னி ரதங்களை பார்க்கிற கண்கள் வேண்டும் என்று கேளுங்க. உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதுகாப்பு வளையத்தை பார்த்து என் ஆத்மாவிலே நான் கலிகுந்து உண்மை மகிமைப்படுத்தணும் என்று கேளுங்க. இல்லையா? இந்த பிரச்சனைக்கு பின்னால நீர் எனக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து நீங்க கலங்கி கொண்டு நிக்காதீங்க. அந்த பிரச்சனையை தாண்டி நீங்க போகும்போது உள்ள ஆசீர்வாதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து நீங்க அந்த இடத்துக்கு போகணும். 3வது, இஷ்டவேலருடைய தாகம். வேகமா வாசிங்க. சங்கீதம் 106:20.
தங்கள் மகிமை புல்லட்டுங்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். தங்கள் மகிமையை புல்லட்டுங்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள்.
யாருடைய மகிமைய?
தங்கள் மகிமை.
தங்கள் மகிமைய கொஞ்சம் நாகரீகமா எழுதியிருக்கிறபடினால புல்லட்டுங்கிறன்னு சொல்லி எழுதியிருக்கு. வேற மாதிரி எழுதல, மாட்டை பற்றி வர்ணி கேட்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? எங்களோட மகிமையை எப்படி மாத்திட்டோமாம்? மாடு மாதிரி, புல்லத்தின்கிற மாடு. ஏண்டா மிச்சத்தை நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க, அதை எழுத இல்லை. அதில் புல்லத்தின்கிற மாடு மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க மகிமையை மாற்றினார்கள். எங்க மாற்றினார்கள்? பாலைவனத்தில் மாற்றினார்கள். மோசையை காண இல்ல, யோசுவாவும் போய் சரண்டர் ஆயிட்டு அவரோட ஆரோனை பிடிச்சு கொண்டாங்க. கேட்டதுல ஒரு நியாயம் இருந்திருக்கலாம். மோசையை காண இல்ல, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசையை காண இல்ல. நீர் மோசையினுடைய மூத்த சகோதரன் அல்லவா? மோசையை நடத்தும் போதே நீதானே கூட வந்து நீர் பார்வோன்னு மோசையை கதைக்கு நீர்தானே கூட போனீர். கண்டபடியா இனிமே நீர் நடத்தும் சொல்லி ஆரோனை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. விளங்குதான்? யாராவது ஒரு மனுஷனை கேட்டிருந்தா பரவாயில்ல, அந்த முதல்ல இருந்து வந்த குரூப்ல இருந்து ஒரு ஆளை கேட்டிருந்தா பரவாயில்ல, ஆரோனை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீர் தானேப்பா கர்த்தரால தெரிஞ்செடுக்கப்பட்ட ஒரு ஆள், அப்ப நீரே எங்களை நடத்தி கொண்டு போவோம்ப்பான்னு சொல்லாம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசை. அதை இன்னொரு வசனத்துல வாசிங்க. அதாவது அது சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி. உடம்பு இங்கதான் இருந்தது, வனாந்திரத்துல தான் இருந்தது. அவருடைய தாட், அவருடைய சிந்தனையானது இந்த மாட்டை எங்க பிடிச்சாங்க தெரியுமா? மாட்டை அங்க வனாந்திரத்தில் பிடிக்கல, மாடு எகிப்தில் இருந்தது. அங்கே வணங்கப்படுகிற ஒரு காரியமாய், இல்லையா, வணக்கத்துக்குரிய ஒரு காரியங்களில ஒன்றாக அங்க மாடு இருந்தது. அந்த மாட்டை இங்க கொண்டு வராங்க, சம்பந்தம் இல்லாம கொண்டு வராங்க. ஆக இவங்களுடைய தாகம் என்ன இருக்கு தெரியுமா? இவங்களை யாராவது ஒரு ஆள் வழி நடத்த வேணும். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு வேற உதாரணம் தேவையே இல்லை. எங்களுக்கு சொந்தமா அறிவே இல்லை, அதனால எங்களை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது யாரா இருந்தாலும் சரி, இதுக்காக அடிபட்டு கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது, இங்க கூட அப்படித்தான். எங்களை நடத்து. சாமுவேல் சொன்னார், ஐயோ ராஜா ஒன்று கேட்கிறாங்க இருந்தா போல, ஆண்டவரே என்ன தள்ளிட்டாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார், அவங்க உன்னை தள்ளிலப்பா, அவங்க என்னத்தான் தள்ளிட்டாங்க. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. வழி நடத்துறதுக்கு ஏண்டா கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று வேதம் சொல்லுது. ராஜாக்கள் தேவையில்லை. சரியா? இன்றைக்கு வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு லீடிங் பொசிஷன் ஒரு ஆள் தேவைப்படுது. எப்ப பார்த்தா அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்காதபடிக்கு பழைய வாழ்க்கைக்கு போறாங்க. அடிமைத்தனத்தில் எங்களை உழைச்சினவனுடைய ஒரு ரூபத்தை கேட்கிறாங்க. மாடுதான் எங்களை எகிப்திலிருந்து கூட்டின்னு வந்துதான். என்ன என்ன ஒரு லோகிக்? ஆரோனை சொல்லியிருக்கலாம், வேற யாரையா இளையாசுரை சொல்லிருக்கலாம், யாரையாவது சொல்லியிருக்கலாம். மாடு ஆக இருதயத்தில் ரட்சிக்கப்பட்டாலும் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோட சேர்ந்தாலும் அந்த பழைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் எங்களை அடிமைப்படுத்தி எங்களை தன்னுடைய வசமாக்கி கொண்டது. அந்த காரியங்களை தான் இன்றைக்கும் சிலர் வந்து தங்களுடைய முன்மாதிரியா வச்சு லீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால போறதுக்கு தாகம் தீர்க்கப்படாட்டி இப்படியான விபரீதம் நடக்கும். ஏனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஸ்நானத்துக்குள்ளாலே வந்து இந்த இப்படிப்பட்ட தாகங்களை எல்லாம் அவர் அடக்கிறார். சரியா? பிரச்சனை என்ன? இது சில வேளையில இந்த சைலண்ட் மோட்ல இருக்கும். இந்த மாதிரியான தாகங்கள் எல்லாம் எப்ப தேவை வருதோ அப்பதான் அது வெளியே டக்குண்டு உடனே டிங்னு ஒரு சத்தம் வர மாதிரி வந்து இந்த நான் இருக்கிறேன் என்ன பயன்படுத்தி கொள்ளும். உமக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, நாலேஜில் உமக்கு தெரியுமே, எக்ஸ்பீரியன்ஸில் உமக்கு தெரியுமே, முந்தைய நாளெல்லாம் உமக்கு ஹெல்ப் பண்ணான் இல்லையா, இப்பவும் என்ன பயன்படுத்தும் என்று வந்து நிற்கும். இவைக்கு அதுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கறதுக்கும் பொறுமை இல்லை, அதை கேட்க வேணுமோ என்கிற அந்த அறிவும் இல்லை. அதனால உடனடியாக அதை எடுத்துக்கொள்வது. தலையடி வரும்போது எல்லாரும் ஸ்மாட்ச் டபுளர் போடுவோம். தலையடிக்கு அது ஸ்மாட்ச் டபுளர் என்ன செய்யும்? ஸ்மாட்ச்னு தெரியாதபடிக்கு ஆக்கிவிடும். ஆனால் தலையடி உள்ளுக்கெல்லாம் இருக்கும் அது. சரியா? அது வந்ததுக்குரிய காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்காட்டில் ரெண்டு நாளைக்கு பிறகு பழையபடியும் வரும். அப்புறம் ரெண்டு நாளைக்கு பிறகு பழையபடியும் நீங்கள் அதே டேப்லெட் எடுத்து போடுவீங்க. ஏன்னா அன்றைக்கு வேலை செய்தாலே மூன்று நாளைக்கு முதல்ல அண்டபடியாக அதை நான் திருப்பியும் போட்டுக்கொள்வோம். அப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்குரிய அப்புறம் எங்கேயா ஒரு இடத்துல வருத்தம் வந்து பெரிய வருத்தம் வந்து இழுத்து கொண்டு படுக்கைக்கான் தெரியும். இதுதான் அந்த பிரச்சனை. சரியா? அதே மாதிரி தான் தேவர் மேல நம்பிக்கையை வைக்க தெரியணும் எங்களுக்கு. அப்படி வைக்காம ஏற்கனவே இருக்கிற அனுபவங்கள் மேல நம்பிக்கையை வச்சு அந்த அனுபவம் என்னை வழி நடத்தட்டும் இல்லையா, அந்த அனுபவம் எனக்கு ஒரு ஒரு வழியை காட்டி கொடுக்கட்டும் என்று சொல்லி சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான இது. ஏனென்றால் வேதம் சொல்லுது அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிற்க கடவன் என்று சொல்லுது. சரியா? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஜனங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக பரிசுத்த ஜனங்களாய், எதுக்காக பரிசுத்தராய் என்றால் அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்க, அவர் தம்மை போல மாற வேண்டும் என்றதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்களுடைய அழைப்பு தான் முதல்ல தெரியணும். எங்களுடைய அழைப்பு தெரியாம எங்களுடைய அழைப்பு மாட்டினுடைய அழைப்பை நாங்கள் மாற்றக்கூடாது. அழைத்தது என்ன? மாடா? நான் மாட்டை முன்வைக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க பாப்போம். மாடா என்னை கூட்டிகிட்டு இருந்த எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு. ஆக நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களை அழைத்தவரைத்தான் நீங்கள் உங்களுடைய முன்மாதிரியா வைத்துக் கொள்ள வேணும். சரியா? இன்னைக்கு அநேகம் பேர் மாட்டை கொண்டு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. ஜபிக்க சொல்லும் போது கவனிங்க, ஜபம் வந்து சரியான வழியில ஏறெடுக்கப்பட வேணும், சரியான இடத்துக்கு அது போகணும். இல்லாட்டி அதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. கண்ணா பண்ணாண்டு ஜபம் தானே என்று சொல்லி செய்யாதீங்க இல்லையா. ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. ஏன்னு சொன்னால் யூதாவில எழுதப்பட்டிருக்காங்க. யூதா 5 வாசிங்க. யூதா நிருபம் 5.
நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார்.
யாரை அழித்தாரா? முதல்ல ரட்சிக்கிறார். கவனிங்க, அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறார். ரட்சித்து கொண்டு வந்து ரட்சித்த பிறகும் விசுவாசியாதவர்களை அழிக்கிறார். வணங்கிக் கொள்ளுங்க, முதல்ல ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், எகிப்திலிருந்து அதிசயங்கள் எல்லாம் காட்டி இந்த உலகத்தில் அதுக்கு பிறகு அதெல்லாம் நடக்கவே இல்லை, அப்படி அதிசயங்கள் எல்லாம் காட்டி கொண்டு வந்தார். ஆனா கொண்டு வந்துட்டு வனாந்தரத்தில் பார்க்கிறார், அவர்கள் விசுவாசிக்கவில்லை. என்னத்தை விசுவாசிக்கவில்லை? அவர்கள் தங்களுடைய அழைப்பை விசுவாசிக்கவில்லை. விளங்கிக் கொள்ளுங்க, அவர்கள் தங்களுடைய அழைப்பை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் அவர்களை பரிசுத்தராய் அழைத்திருக்கிறார்கள் அந்த அறிவு இல்லை. இது ஏதோ இவங்க பிழைப்புக்காக ஏதாவது சொல்றாங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்களோ தெரியல. ஆண்டவர் உங்களை பரிசுத்தராகத்தான் அழைச்சிருக்கிறார். நிருபங்கள் வழி எல்லாம் பாருங்க நீங்க, சரியா? பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள் எல்லா கனடங்களும் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு நான் வசனங்கள் உதாரணம் சொல்ல போயிடலாம் இப்ப எனக்கு. ஆனால் நீங்கள் ஸ்நானத்துக்குள்ளாக, சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஸ்நானத்துக்குள்ளாக போகும்போது ஆவியினாலே தாகம் தீர்க்கப்படுகிறீர்கள். உதாரணத்துக்கு ரெண்டு மூன்று வசனம் தான் இருக்கு, வாசிங்க. முதல்ல மத்தேயு 20:22 அல்லது மார்க்கு 10:38, ரெண்டும் ஒரே வசனம் தான், இருந்தாலும் வாசிங்க. மத்தேயு 20:22 அல்லது மார்க்கு 10:38.
இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள்.
பாருங்க, இதேதான் மத்தேயுலேயும் சொல்றார், மார்க்கிலேயும், ரெண்டு மார்க்கும் இருக்கு. இயேசு ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றுட்டார் யோவான் ஸ்நானனால. இருந்தாலும் அவர் தான் பெறப்போகிற இன்னொரு ஸ்நானத்தை பற்றி தான் இங்க பேசுறார். கவனிங்க, சரியா? சிலுவையில யோவானுடைய சுவிசேஷத்திலே கடைசியில் அவர் சொன்ன இந்த தாகமா இருக்கிறேன் வார்த்தைக்கும் இதுதான் அர்த்தம். அந்த ஸ்தானத்துக்குள்ளால போகும்போது அவருடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அங்க வழங்கிக் கொடுங்க. அந்த ஸ்தானம், அந்த பலி என்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ளாலே அவர் கடந்து போகும்போது அவருக்கு இருந்த தாகம் தீர்க்கப்படுகிறது. அதை இவங்க அதை பிள்ளையா வழங்கி கொண்டு தாகம் உடனே கடல் காளான்ல தோச்சி காடியில பிடிச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு தேவை அந்த தண்ணி அல்ல. அவர் பூமியில உயிர் வாழ்ற நாட்களை எனக்கு கூட்டி தருங்க சொல்லி தண்ணியை கேட்கல. தாகமா இருக்கிறேன், அவர் அந்த கடந்து போகிற அந்த அந்த ஸ்நானத்துக்கு முதல்ல இருந்த தாகத்தை பற்றி அவர் சொல்றார். இப்ப அவர் தாகமா இல்லை, அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டு விட்டது. விளங்கிக் கொள்ளணும், நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேணும். பிரியமானவர்களே, உலகத்து ஒத்தவர்களாய் நாங்கள் வாழ முடியாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்காக அந்த ஞானஸ்தானம் அல்ல, அழுக்கிற கழுவுகிற எண்ணும் போது அதுல அதாவது தண்ணிக்குள்ள தவறி நீங்க வாய் ஆவண்டு உள்ளுக்க தண்ணி போற அதை பற்றி சொல்ல நினைப்பு, சரியா? அப்படி நீங்க விருப்பம் இல்லாம வாய்க்குள்ள போயிருந்தா அது மூக்காலேயே வெளியில வந்துடும். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, சரி? இது தாகம் தீர்க்கப்படுகிறது. நல்லா தாகம் எப்ப தீர்க்கப்படும் தெரியுமா? தெரிந்து நீங்கள் அதை உள்வாங்கும் போதுதான் அது தீர்க்கப்படும், சரியா? சும்மா யாரும் உங்களுக்கு பறக்க முடியாது, கூடி கூடி கூடின்னு சொல்லி நீங்களாகவே அதை ஏற்று உள்வாங்கணும். அப்பதான் தாகம் தீர்க்கப்படும். தீர்க்கப்படும் போது ஒரு அமைதி வரும், ஒரு ஆறுதல் வரும். இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்றார், உங்கள் ஆத்மாவை அடக்கி அமர பண்ண வேண்டிய வேலை வந்திருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க அப்படி செய்யாதவர்களா இருந்தால், இதுவரைக்கும் உங்களுடைய தாகங்கள் அடக்கப்படாததா இருந்தால், தாகங்கள் தீர்க்கப்படாததா இருந்தால், இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்திலே கேட்கும் போது அவர் தம்முடைய ஆவியினாலே உங்களிடத்திலே இன்னும் தீர்க்கப்படாத அந்த தாகங்களை தீர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதுக்காகத்தான் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை சொல்லி இன்னும் குறையாக இருக்கிற காரியங்களை, இது மூன்று சும்மா உதாரணம் தான், வெவ்வேறு தாகங்கள் அவர்களுக்கு ஒவ்வொருதலுக்கும் இருக்கலாம். சில பேருக்கு எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும்னு தான், இது ஒரு தாகம். இந்த தாகத்தினுடைய பின்னணி என்னன்னு சொல்லி சொன்னா தெரியுமா என்னன்னு நான் சொல்றேன், அடிப்படையான ஒரு பாயிண்டை சொல்றேன். இந்த தாகத்தினுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ முடியாமல் அந்த தாகத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை போயிடும் வந்துடும். வழங்குதா? கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நான் வாழ முடியாமல் என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிடும்? இப்ப நான் தாகத்துக்காக வாழ்கிறவனாய் வாழுகிறவளாய் மாறிவிடுவேன். அதனாலதான் இந்த தாகங்கள் அடக்கப்படணும். பவுல் சொன்னார், மனோரம்யமா இருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், சாப்பிடவும் தெரியும், சாப்பிடாம இருக்கவும் தெரியும், உடுக்கவும் தெரியும், உடுப்பில்லாம இருக்கவும் தெரியும். முடியுமா? யோசிச்சு பாருங்க, தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது. இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாகம் ஆத்ம தாகம், ஆண்டவருடைய பணியை செய்து முடிக்க வேண்டும்ங்கிற ஒரு தாகம். ஒவ்வொரு மரணச் சடங்கிலும் நீங்கள் போகும்போது வெளியில் நிற்கிற எல்லாரும் ரஷ்யாவில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், 50% ரஷ்யாவில் இருக்கிறார்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போனார்கள், மிச்சம் 50% போறதுக்கு வெயிட் பண்றாங்க. இதுதான் அவங்களோட பழமொழி. சரியா, மிச்சாக்கள் போக மாட்டாங்கன்னு இல்லை, அவைக்கு அந்த தருணம் வரையில்லை. அதே மாதிரி மரணித்தாக்கள் மறிச்சிட்டான், மிச்சாக்கள் அதுக்காக வெயிட்டிங், அதுவும் வரத்தான் போகுது. தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா? தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலோசனையாகிய வார்த்தைகளை கேட்ட என்னுடைய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயங்களிலே எடுத்துக்கொண்டு தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் உங்களுடைய இருதயங்களிலே நீங்கள் குத்துண்டவர்களாயிருப்பீர்களானால், அப்படிப்பட்ட தாகங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நிறைவேற்றப்படாததா இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்களானால், தயவு செய்து இந்த வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்குமாறு தேவனுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் முன்னிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பம் இன்னொரு தடவை எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்களுக்கு அப்படி ஒரு ஆலோசனையையும் ஒரு நேரத்தையும் கொடுக்கும்போது தயவு செய்து நீங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறது நல்லது. மாமிச சிந்தையோ தேவனுக்கு விரோதமான பகை. ஏனென்றால் அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாததுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்துக்கே கீழ்ப்படிய கூடாததாய் மாமிச சிந்தை இருக்குமானால் கிருபையின் பிரமாணத்துக்கு இந்த மாமிச சிந்தை எவ்விதத்திலும் சரியாகாது. தயவு செய்து உங்களுடைய இருதயங்களிலே பேசுகிற ஆண்டவருக்கு, மற்றவர்களுக்கு கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இருதயத்தில் உண்மை உள்ளவர்களாய் தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்பதனாலே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் மனஸ்தாபப்படுவீர்களானால் தேவ வார்த்தையின் நிமித்தம் உங்களிடத்தில் இருக்கிற தாகங்களை அவர் தீர்க்கும்படிக்கு உங்களை விட்டுக் கொடுப்பீர்களானால் உண்மையாய் நீங்கள் அவரிடத்திலே கேட்பீர்களானால் இன்றைக்கு அவர் உங்களுடைய தாகங்களை எல்லாம் தீர்க்கும்படிக்கு ஜீவ ஊற்றாய் ஊறுகிறவராய் உங்கள் ஆத்மாக்களிலே வந்து கிரியை செய்வார். என்றைக்கும் ஊறுகிற ஒரு ஊற்று உங்கள் இருதயத்திலிருந்து ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த ஊற்று உங்களை மாத்திரமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் பசுமைக்குள்ளே கொண்டு செல்லும். உங்களோடு சேருகிறவர்கள் எல்லாரும் அந்த தேவனுடைய அந்த சமாதானத்தை அனுபவிப்பார்கள். இன்னும் ஒன்று, தேவனிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையும் உண்மையுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து அதிலே எந்தவித சந்தேகமும் கொள்ளாமல் நான் கர்த்தரிலே அன்பு கூறுகிறேனா என்பத காரியத்திலே மாத்திரம் எங்களை சோதித்து தேவனுக்கு முன்பாக நாங்கள் அதிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாகவே முடியும் என்று விசுவாசிக்கக்கூடும். கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி தேவனிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்குமாறு தேவனுடைய கிருபைகளை முன்னிட்டு கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய சத்தியத்தினாலே உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.